முதல் வாசகம். அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 5-9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராக என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன், ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினே. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. என் உயிரை சாவினின்று விடுவித்தார், என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. உயிர் வாழ்வோ நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே.
இரண்டாம் வாசகம். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, ஜீவனுள்ள வார்த்தைகள், 14-18 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா, நீயும் உலகத்தை வெறுப்பாயா. சிலுவையை சுமப்பாயா, நீயும் உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 27-35 முடியும். இயேசு தம் சீடருடன் பிலிப்பு சிசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மேசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிடமகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாள்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சந்தோஷமாக பயணித்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வலிகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழப்பமான சூழல்கள், அது எதுவாக இருந்தாலும் அதற்கு மத்தியிலே எவன் ஒருவன் ஆண்டவரோடு பயணிக்க கற்று வைத்திருக்கிறானோ அவனே ஆண்டவருக்கு உகந்த நல்ல சீடனாக இருக்க முடியும். எல்லாம் சரியாக இருக்குது, நான் ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்றா, அதில் ஆண்டவருடைய ஒரு கரத்தை நம்மால் பார்க்க முடியாது. வாழ்வுக்கான அல்லது அந்த நம்ம கடந்து செல்வதற்கான வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிற நேரத்தில் கூட நாம் ஆண்டவரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அந்த ஒரு நம்பிக்கையிலே, கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையிலே, எவர் ஒருவர் ஆண்டவரை நம்பி தன்னுடைய அடிகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறாரோ, தன்னுடைய வழியில் அவர் செல்ல முயற்சிக்கிறாரோ, அவர்களே ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்கள். இதனாலில் இந்த சிந்தனைகளையெல்லாம் நீங்கள் அசை போட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பயணிக்கிற பிள்ளைகள், இதோ இந்த நாட்களில் உலகம் ஒரு புறமாக நம்ம இழுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பக்கமாக ஆண்டவரோடு பயணிக்க துணிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உலகம் வந்து இந்த உலகத்தில் எதையெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு அது பார்த்து கொடுத்துட்டே இருக்குது. அதனால தான் நாங்கள் அடிக்கடி உங்ககிட்ட சொல்கிறது, எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தவங்களுக்கும் இதை சொல்லுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் வந்து இந்த யூடியூப் சேனல் தான். எல்லாருடைய வீடுகளுக்குள்ளேயும் போகிறது. ஒரு அந்த தொடக்க நாட்களில் நம்ம யோசித்து பார்க்குறோம், இந்த கொரோனாவினுடைய தொடக்க நாட்களில் வீட்டில் எல்லாருமே குடும்பமாக உட்காந்து பார்த்தாங்க. கணவன் வெளியில் போக மாட்டாங்க, எல்லாம் போக முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது பல ஆசீர்வாதங்கள் வீட்டுக்குள்ளே நடந்ததை நிறைய குடும்பங்கள் சான்று பகிர்ந்தாங்க. நீங்கள் அதை விட்டுடக்கூடாதுன்னு மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். ஏன்னா இது ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, காசு பணத்துக்காக நம்ம ஓடுற ஓட்டம் ஒரு புறம். துவக்கத்திலேயே ஃபாதர் சொன்னாங்க, நம்மளுடைய எண்ணங்கள் எப்போவுமே அப்படியே இருந்துடக்கூடாது, ஒரு நேரம் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது. நான் எப்போதும் கணக்கு சொல்லும் போது 1/10 சொல்லுவேன். 1/10 கடவுள் கேட்குறாரு. மலாக்கி 3:8 நம்ம பார்க்குறோம், நீ என்னை கொள்ளையடிக்கிற, எப்படி கொள்ளையடிக்கிறேன்னு கேட்குறியா, எனக்குரிய கொடுக்க வேண்டிய 1/10 நீ கொடுக்காத போது என்னை நீ கொள்ளையடிக்கிற, அப்படிலாம் ஆண்டவர் வந்து அந்த 1/10 அழுத்தமாக பேசுவார். அப்போ அந்த பத்தில் ஒரு பகுதியில் நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த நேரம், காசு பணத்தை ஓரமாக வச்சுருங்க, அதை பற்றி நான் இப்போ பேசலை. ஆனால் அந்த நேரம் நமக்கு ஒரு பத்தில் ஒரு பகுதியை கடவுளுக்கு கொடுக்கறது போல், இந்த 24 மணி நேரத்தில் நம்ம ஒரு மணி நேரமாவது, பத்தில் ஒரு பகுதியை நம்ம எக்ஸாக்டாக கணக்கு பண்ணனா நம்மளால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு காமனாக ஒரு மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்கவில்லையா முடியாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அந்த ஏக்கம் அது நம்ம வச்சுக்கிறோம், ஒரு மணி நேரமாவது அப்படின்னு. அப்போ ஒரு குடும்பமாக நம்ம ஒரு மணி நேரம் சேர்ந்து வர முடியலனாலும், ஒரு சின்ன ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் எல்லாரும் ஒரு கணவனையும் கூப்பிட்டு உட்கார வைக்கணும். வெளி தேசத்தில் இருந்துட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது, வேலை நிமித்தம் வெளியில் இருக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மனசில் நீங்கள் என்ன செய்யலாம், அதே நேரம் அவங்களும் முழங்கால் போடணும். அவங்க இருக்கிற இடத்துல 8 மணி நமக்குன்னா, அவங்க அதே நேரம் அந்த நேரத்தில் அவங்களும் முழங்கால் போடணும். நீங்கள் இங்கே முழங்கால் போடுவீங்க, கண்டிப்பாக கடவுளுடைய காரியமெல்லாம் நிறைவாக நடக்கும். நம்ம கண்டிப்பாக ஆண்டவருக்கு சொன்னது, ஏன்னா இருவர் மனமுத்து ஜெபிக்கிற போது ஆண்டவர் அதை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். வாக்கு மாறாதவர் பாருங்களேன். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இந்த ஒரு அருமையான செய்தியை நீங்கள் மட்டும் அறிந்து நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுறோம். இன்னும் நிறைய ஆத்மாக்கள் இந்த ஆண்டவருடைய அறுவடைக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்களும் ஒரு கை கொடுக்கணும். அப்போது என்ன செய்யலான்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேசி ட்ரிச்சியில் வரக்கூடிய திருப்பலிகளை நிறைய பேர் அதை பலருக்கு வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. அவர்களும் அநேகருக்கு அதை எடுத்து செல்லும்படியாக அநேகருக்கு அதை கொடுத்து அவங்க இந்த சேனல், ஏன்னா எங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இதை நாங்கள் என்ன செய்கிறோன்னா, சாட்சியாக எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். அதுக்கு தான் எங்களுக்கு காசு பணம் வருதுங்கிறத பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ வி ஆர் ப்ரவுட் ஆஃப் அவர் பிலீவர்ஸ். நம்ம எவ்வளோ பேர் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குற போது அது எங்களுக்கும் ஒரு பெரிய பலனாக இருக்கிறது. அதை நாங்கள் மற்றவங்களுக்கு சாட்சியாக சொல்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சில பேர் அருங்குடை இந்த மாதிரி பூசை மட்டும்தான் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களுடைய அருங்குடை இல்லம் ட்ரிச்சி அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது, அருங்குடை இல்லம் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதில் நாங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய லைவ் சேனல்ஸ் எல்லாம், ஆராதனை இதெல்லாம் நாங்கள் லைவாக நடத்துகிறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதனால் நம்ம கடவுளுடைய எனக்கு உணவு கிடைக்கலன்னு யாரும் சொல்ல முடியாதபடிக்கு கடவுள் என்ன செய்கிறாரு, நிறைய உணவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் இந்த நாளில் நம்ம சிந்திக்கவும் செயல்படவும் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அன்புக்குரிய பிள்ளைகளை, இந்த நாளில் நல்ல ஒரு அருமையான ஒரு நான் நற்செய்தி வாசகம் நமக்கு ரொம்ப பிடிச்ச இது, நம்ம அடிக்கடி இதை கோட் பண்ணுவோம். போப்பின் நாளை சாத்தானே பிசா, இவர் பேதுரோ பார்த்து சொல்லிட்டாரு, அவர் பிசாசுன்னு சொல்லிட்டாரு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த பேதுருவாலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்குது. முதல்ல தான் அவர் அப்ரிசியேஷன் வாங்குறாரு, நீங்கள் யாருன்னு நான் சொல்லுங்கள், அவங்களாம் இறைவாக்கினர் அப்படி இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னப்போ ஒரு திருத்தூதரும் வாயை திறக்கலை பாருங்களேன். சீடர்கள் யாரும் வாயை திறக்கலை, ஏன்டா வம்ப கட்டிப்பான இயேசு என்ன மூடில் இருக்காரு தெரியலையே அப்படின்னு அவங்களாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. இவர் எவ்வளோ ஒரு ஆர்வமில்ல மனுஷன், டகார்னு சொல்கிறார், நீ மெஸ்ஸியா, அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாராங்கிறதெல்லாம் நம்ம விவாதத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா ஆவியானவருடைய வல்லமையினால் அவர் வழிநடத்தப்பட்டார். அதுதான் நம்ம பார்க்குறோம், அவர் ஆவியானவருடைய அந்த உந்துதல்னால் பேசுகிறார். நீர் மெஸ்ஸியான்னு சொல்லி அவர் இயேசு உடனே இதை பற்றி வெளியில் சொல்லாத, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மெஸ்ஸியானா என்னங்கிறத இயேசு சொல்கிறார். நீ சொன்னது ரைட்டு, என்னடா மெஸ்ஸியாங்கிற, எல்லாரும் இறைவாக்கினார் அப்படி இப்படின்னு இயேசு மாற்றி சொல்லலை, நீ சொன்னது ரைட்டுப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு நீர் மெஸ்ஸியானா என்னங்கிறத அவர் டிஃபைன் பண்ண ஆரம்பித்தார். இயேசு அது டெஃபினிஷன் கொடுக்குறார், விளக்கம் கொடுக்குறார். நீ சொல்லிட்ட மெஸ்ஸியான்னு, மெஸ்ஸியாங்கிறவர் என்ன செய்வார், என்ன நடக்க போகுது மெஸ்ஸியாவுக்கு, துன்பப்படணும், தலைமை குருக்கள் மூப்பர்கள் மறைநுழை எல்லாராலும் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், பார்த்தீங்களா, 3 நாள்களுக்கு பின் உயிர் தள்ளவும் வேண்டும். அதை விட்டுட்டாங்க. பேதுருவுக்கு வந்து அந்த கொலை செய்ய, உதறி தள்ளப்பட போகிறார், கொலை செய்யப்பட போகிறார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லார்ட்டையும் இங்கே வெளியிலேருந்தெல்லாம் செய்தி வருது, இருந்தாலும் எப்பயாவது அடி வாங்காமல் போக மாட்டார் அப்படின்னு ராயப்பர் எத்தனையோ முறை கேட்டிருப்பார். அதே இதை இயேசு சொல்கிறாருன்னு சொன்ன உடனேயும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல, அதில் அவரால் யோசிக்கவும் முடியல. பாருங்கள், மெஸ்ஸியாத்துவம் அப்படிங்கிறது என்னங்கிறத இவங்க ஒரு எண்ணம் வச்சுருந்தாங்க, இவங்க ஒரு தாட், என்ன மனசுக்குள்ளே, இதுதான் மெஸ்ஸியா, இப்படி தான் இருப்பார், அவர் போரிட்டு நம்மளெல்லாம் காப்பாற்றுவார். அவங்களுடைய மெஸ்ஸியாத்துவம் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் அந்த செபதேயுவின் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு வளப்புறம் இடப்புறம் இடம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுடைய மெசியாத்துவம் என்பது ஏதோ இவர் ஒரு மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சு அடித்து பூந்து வெளியில் வந்துடுவார் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஈவன் நம்ம யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தது கூட அவருடைய புரிதல் அவர்களைப் போல தான் இருந்தது, மெசியாத்துவம் வித்தியாசமாக இருந்தது. இவர் எப்படியாவது தள்ளி விட்டுட்டோம்னா அவர் நம்மளை காப்பாற்றிடுவார், அந்த சூழலுக்குள்ளே அவர் தள்ளி விடுறாராம். திட்டத்தை உணர மறுத்துட்டு இவங்களாம் ஒன்று ஒன்று செய்கிறாங்க பாருங்களேன். இப்போ அதனால தான் ஆண்டவர் நல்ல வார்த்தையை பாருங்கள், பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார், தனியே இயேசுவை கடிந்து கொள்கிறார் பேதுரு. ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து, பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட், சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் சொல்கிறார், என்ன சொல்கிறார், என் கண்முன் இல்லாத சாத்தானே. அப்போ அவருடைய கடிந்து கொள்வது பேதுருவுக்கா சீடர்களுக்கா, எல்லோருடைய மனநிலையும் அப்படி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் இயேசு. இந்த பார்வையிலேயே சொல்லிட்டார், சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து. பேதுரு தானே சொன்னார், பேதுரு பக்கம் தானே திரும்பி பார்த்துருக்கணும், பேதுருக்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். ஏன் இந்த வார்த்தை அடிஷ்னலாக சேர்க்குறாங்க? அப்போது இந்த மெசியாத்துவத்தை பற்றிய இவர்களுடைய புரிதல் எப்படி இருந்ததுன்னா, அவர் அது வந்து ஒரு ஜெகஜோதியான ஒரு வாழ்க்கை, அது வித்தியாசமானது, அது ஒரு அரசத்துவம், ஒரு பெருமைக்குரிய ஒரு அரசத்துவத்தை கைப்பற்றி அதில் இயேசு உட்கார்றது அப்படி தான் அவங்க நினைச்சாங்க. அப்போ இயேசுவினுடைய அந்த நிலைப்பாடை அவர் இந்த இடத்துல உறுதி செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, கடைசியாக ஆண்டவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அடிப்படை ஒரு கிறிஸ்தவ வாழ்வியல் நெறிமுறையை வைக்கிறார். இதுதான் வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம நிறைய பேர் ஏற்க மறுக்கிறோம். நம்ம நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இந்த ஃபார்முலாவை வச்சு யார் பயணிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்துருவாங்க, கணக்கு கரெக்டாக போட்டுருவாங்க. எப்போ ஒரு மாணவன் வந்து ஃபார்முலா வச்சு கணக்கு போட்டான்னா ஜெயிச்சிருவான், ஏன்னா அவனுக்கு தப்பு வராது. அதே மாதிரி தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை வெறும் இந்த எதையாவது ஒன்று செஞ்சுட்டு நான் கொடுக்கறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தமாக இருக்கணும், நம்ம காணிக்க கொண்டு வருவோம், நமக்கு விருப்பப்பட்டதெல்லாம் கொண்டுட்டு வருவோம். ஒரு ஃபாதர் ஒரு விசேஷம் வச்சுருந்தாங்க, ஒரு கோயிலுக்கு போயிருந்தபோது அங்கே நிறைய பழம் வந்துருச்சு. ஃபாதர் சொல்கிறார், எல்லாம் கொண்டு வந்து பழத்தை கொட்டி விட்டாங்க, இப்போ உட்காந்து யார் திங்கிறது அப்படின்னு. அப்போ மக்களுக்கு என்னென்னா எது வேணும் அப்படின்னு பார்க்குறது இல்லை, அதாவது வாங்கி கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இதுக்கு கோயில்களெல்லாம் இது எல்லா கோயிலையும் நடக்குது. ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக கொடுக்குற விஷயம் காணிக்க நாமளாக விரும்புகிறதை கொடுக்கக்கூடாது, ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னு பார்த்து நம்ம செய்கிறது தான் உண்மையான காணிக்க. அதை தான் ஆண்டவர் கேட்குறார். இசையா புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் திருவிழாவை நான் அருவறுக்கிறேன், உன்னுடைய அமாவாசை நாட்களையெல்லாம் நான் அருவறுக்கிறேன், எனக்கு வெறுப்பாக இருக்குது, நீ போடுற தூவம் எனக்கு நாத்தத்தை தருது, உனைய நான் இதெல்லாம் கேட்டேன்னா. முதல் அதிகாரத்திலேயே இதெல்லாம் வருது, நீங்கள் படித்து பாருங்கள். 1:12 ஆரம்பிக்கிறார். அப்போ கடவுள் கடைசி என்ன சொல்கிறாரு, நான் கேட்குற நோன்பு இது இல்லைப்பா அப்படிங்கிறார். நான் கேட்குற திருவிழா இது இல்லை, நான் கேட்குற காணிக்கை இது இல்லை. அப்போ ஆண்டவர் எவ்வளோ பல இடத்துல பேசியிருக்கிறார் அவர் என்ன காணிக்கை கேட்குறாரு. அப்போது இந்த நாளில் கூட ஆண்டவர் கேட்குற காரியத்தை புரிஞ்சு கொள்ளாத சீடர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி நாமும் பல வேளையில் அதை புரிந்து கொள்ள விரும்பாத பிள்ளைகளாக இருக்கிறோன்னா ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் கடைசியாக அந்த நிலைப்பாட்டு வார்த்தைகள் எப்படி வருது பாருங்கள், தம் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஸ்டேட்மெண்ட் ஓவர். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும், நல்லா கவனிங்க, உயிரை எவனாவது காத்துக்கொள்ள விரும்புகிறான் அப்படின்னா என்ன சொல்ல, அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் காத்துக்கொள்வார். இப்போ ராயப்பர் எடுத்துக்கொள்ளுங்க, அவர் என்ன செய்தார், போய் சிலுவையில் தன்னை கையளித்தார், தலைகளாரைங்க, அவர் உயிரை இழக்கிறார். பைபிள் இந்த லாஜிக் படி அவர் நின்றுட்டார், அவர் தன்னை காப்பாற்றிக்கிட்டார். பவுலடியார் ஓடி ஓடி உழைச்சாருங்க, பைபிளில் நிறைய அவர் எழுதி வச்சிருக்கிறார். அவரை ரோமாபுரிக்கு வெளியே தலையை வெட்டி கொல்ல போகிறாங்கன்னப்போ அவர் என்ன செய்யலை, குதிரை எடுத்துக்கிட்டு பறந்து ஓடி போயில வேறு நாட்டுக்கு, அவர் ஓடி போய் அவருக்கு தலையை கொடுத்தார். பாருங்கள், இன்றைக்கி ஸ்தேவான கல்லால் இருந்து கொல்ல போகிறாங்கன்னொன்னே அவர் முழங்கால் போட்டு தன்னை கையளிக்கிறார். அவர் இல்லை இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீ மன்னிச்சிருங்க, நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை. பாருங்கள், வார்த்தையெல்லாம் மாற்றலை அவங்க. சொல்கிறார், வானம் திறந்துருக்கு, நான் என் தெய்வத்தை பார்க்குறேன், என் தெய்வனை நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. இன்றைக்கி இவங்க எல்லாமே தங்களை கையளித்தாங்க. எதுக்குன்னா, என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். எவன் ஒருத்தன் காத்துக்கொள்றதுக்கு போராடுறானோ அவன் இழந்து போடுவான். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் உலக காரியத்துக்குள்ளே போய் நின்றுட்டு அதுதான் நம்மளை காப்பாற்றும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்களேன். சொத்து சேர்த்து வைக்கிறது, பணம் சேர்த்து வைக்கிறது, பெருமையை காப்பாற்றுறது, நம்மளுடைய அதிகார தோரணையை விட்டுவிடாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோமே, இது நம்மளை அழிவுக்கு இட்டு செல்லும். இதை நீங்கள் யோசித்து பாருங்கள், இதை தியானித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சீடர்கள் பாருங்கள், ரோமையர் 6:3 ஒரு வார்த்தை பவுலடியார் சொல்கிறாரு, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்போது ஆண்டவர் விரும்புகிறது என்ன அப்படின்னா இதுதான். இன்றைக்கி நம்ம எல்லாத்துட்டையும் ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா அவருடைய சாவிலும் இணைந்திருக்கிறோம். அப்போனா போய் எல்லாரும் சாகணும் அப்படின்னு சொல்கிறாரா கடவுள்? அப்படி இல்லை. இறப்பு என்பது நம்மளுடைய சுயத்தை நம்ம இழப்பது. இன்றைக்கி நமக்குன்னு ஒரு பிடிச்ச காரியம் இருக்கும், நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம். ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வரும்போது ஒரு கணவன் என்ன செய்யணும்னா தன் மனைவிக்காக இழந்து போகணும். சின்ன பிள்ளைகள்கிட்ட நம்ம அப்படி விளையாடுவோம், அப்பா சின்ன பிள்ளைங்க வந்து குத்தும் போது அப்பா அப்படியேன்னு உழுவார், பிள்ளைங்க ஒன்றே சிரிப்பாங்க. அப்போ அப்பா அம்மா விளையாட்டு குழந்தைகளோடு இருக்கும் பாருங்களேன். அதே போல் நம்மளுடைய இந்த விளையாட்டு, இந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தினுடைய காரியமும் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆண்டவர் இதை தான் சொல்கிறார், நீ இழந்து போ, அந்த கருத்தியலில் போய் நீ போய் போராடி நின்று நீ என்ன செய்ய போகிற. நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம், நான் ஒன்று சொன்ன நீ ஒன்று சொல்கிற அப்படின்னு நம்மளுடைய வார்த்தைகளை அடுக்கி கொண்டே போக 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 நம்ம நினச்சிட்ருக்குறோம் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு, நம்ம தோற்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு, சிலுவையை தூக்கி கொண்டு வா அப்படின்னு, நச்செய்தியின் பொருட்டு நீ இழந்து போ அப்படிங்கிறது என்ன அடையாளம்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் நாம் ஆண்டவரின் பொருட்டு, நமக்கு தெரியும் நம்ம ஆர்கியூ பண்ணுனா ஜெயிச்சிடலாம், நம்ம ஆர்கியூ பண்ணுன்னா நம்ம சண்டை போட்டுட்டா அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு பெரிய ஆதாயத்தோட வெளியில் வரலாம், நான் யாருங்கிறத உலகத்துக்கு காட்டிடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இருக்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போ ஆண்டவர் கடவுளுக்கு முன்பாக தன்னை எப்படிப்பட்ட அடையாளமாக படைக்கிறாருன்னா, பாவ பலியாக செம்மறியாக பலி கொடுக்குற ஒரு செம்மறியாக தன்னை படைக்கிறார். அதனால தான் முதல் வாசகம் அந்த செம்மறி புருவையான இயேசுன்னு சொல்கிறோமே, அந்த செம்மறியினுடைய அடையாளம்லாம் எப்படி இருக்கிறதுன்னு விளக்கப்பட்டிருக்கிறது முதல் வாசகத்தில். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் கேட்டுட்டு சீடர்கள் பாருங்கள், சீடர் திருத்தூதர்கள் போய் போதித்த உடனே திருத்தூதர்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அந்த திருத்தூதர்களுடைய போதனையை அங்கிருந்த நம்பிக்கையாளர்கள் கேட்டுட்டு, திருத்தூதர் 2:3-37 பார்க்குறோம், அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இன்றைக்கி நாம் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கேட்கணும் அடிப்படையான கேள்வி, நான் யார், நான் எங்கே இருக்கிறேன், இதை தான் இயேசு கேட்டார், என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கேட்கணும், நான் யார், என்னை பற்றி மற்றவங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, என் வீட்டில் ஐ ரியலி ரைட், ஆண்டவருக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன். இந்த கேள்விகளை நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். செல்ஃப் அனாலிசிஸ் என்று சொல்லுவாங்க, சுய ஆய்வு செய்து கொள்வது. நாமளும் யோசிக்க மாட்டோம், மற்றவர்கள் நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிட்டா நம்ம அதுக்கு கோவப்படுவோம், நம்மளுடைய இயல்பு அப்படியாய் மாறி. ஏன்னா எல்லாமே ரைட்டு, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஓகே, என்னை குறை சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நம்மை விட பரிதாபத்திற்குரிய நபர் யாரும் இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கு அழைப்பு விடுக்கிறார். அவருங்க உள்ளே குத்தப்பட்டவர்களாக என்ன செய்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. இப்போ நம்மளும் கேட்கணும், இந்த வாசகத்தெல்லாம் வாசிட்டு நம்ம ஒரு பக்திமானாக இருக்க பார்க்குறோம் பாருங்களேன். நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய கிறிஸ்தவம் எப்படி போயிட்டுருக்குன்னா, இயேசு வல்லவர், வல்லவரை நம்ம கடவுளாக வச்சுருக்குறோம், அதனால் நம்ம ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கைக்குள்ளே போய் உட்காந்திப்போம், கோயிலுக்கு போவோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பவுலடியாருக்கும் யாக்கோபுக்கும் அவங்களுடைய எழுத்தில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறத நீங்கள் படிக்கும்போது பார்க்கலாம். பவுலடியார் சொல்வார், நம்பிக்கையினால தான் நீ செயல்பாட்டுக்குள்ளே போகிறேங்கிறாரு. யாக்கோபு என்ன சொல்வார், நீ செயல்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான்டா நம்பிக்கை இருக்கிற அப்படி, நம்பிக்கைக்குள்ளே நீ நிற்கிற அப்படிங்கிறாரு. அப்போ இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் சற்று இருந்தால் கூட ரெண்டு பேரும் ஆழமாக சொல்கிறது என்னென்னா, நம்பிக்கையும் செயல்பாடும் சேர்ந்து போகணுங்கிற ஒரு கருத்தியில் அவங்க ரெண்டு பேருமே வலியுறுத்துகிறாங்க. நம்பிக்கையும் அதை கோழியிலிருந்து முட்டையா, முட்டையிலிருந்து கோழியாங்கிற கதை மாதிரி தான், நம்பிக்கையிலிருந்து செயலா, செயலிலிருந்து நம்பிக்கையா, ரெண்டுமே நமக்கு அத்தியாவசியம். இதில் எது மிஸ் ஆனாலும் அந்த ஆஸ்பெக்ட் தப்பாயிடுச்சு. நம்பிக்கை இருக்குது செயல் இல்லை, செயல் இருக்குது நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் போய் சமூக சேவை பண்ணுவாங்க, கடவுள் நோ, கடவுளை பற்றி எடுக்காத, இந்த ஏரியாவை மூடிக்கிறாங்களே, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சில பேர் கடவுளே கதின்னு கிடப்பான், அடுத்தவனுக்கு ஒரு கையை கொடுக்க மாட்டாங்க, அப்போ இந்த ஏரியா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டுமே தவறு. நம்பிக்கையும் செயலும் இணைந்து செல்லக்கூடிய தளத்தில் தான் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். தந்தையை நம்புகிறாரு. அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தன்னை சிலுவைக்கு கையளிக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ எது முன்னாடி வந்தது? அவர் திட்டத்தோடு தான் வந்தார். செயல்பாட்டுக்கு தயாராக தான் வந்தார். செயல்பாடு எப்போ நிகழணுமோ அப்போ தன்னை கையளிக்கிறார். இன்றைக்கி நாமும் கூட யோசிக்க வேண்டும். பாருங்களேன், பேதுரு 38வது அதிகாரம் திருத்தூதர் பணி 2 சொல்கிறாரு. பாருங்க, பேதுரு அவர்களிடம் அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்கிறார், நீங்கள் மனம் மாறுங்கள், பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். இது ஒரு பெரிய கான்செப்ட். ரொம்ப படிக்காத மனுஷன் பெரிய ஞானமுள்ள வார்த்தையை இங்கே சொல்லிவிட்டார். மனம் மாறுங்கள். மனம் மாறுங்கள்னா என்ன? நம்ம எல்லோரும் போய் பாவசங்கத்தினை செஞ்சுட்டு மனம் மாறுகிறதா? இல்லை. மனம் மாறுங்கள் அப்படிங்கிறது சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடு, அதாவது உளப்பாங்கை மாற்றுறது. இப்போ நான் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து ஒரு ஏழைக்கு வந்து காசு கொடுக்குறேன், ஒரு சாப்பாடு கொடுக்குறேன், என் பெருமையை காட்டுறதுக்காக நான் கொடுத்துட்ருக்குறேன்னா அதில் அந்த ஆட்டிடியூடில் சேஞ்ச் வரணும். அந்த ஏழைக்கு இது தேவையாக இருக்குது, அந்த ஏழைக்கு பசி போகணும், அவனுக்கு வலிக்கும், அவனுக்கு பசிக்கும் அப்படின்னு பார்த்து செய்கிறதுக்கு பாருங்கள், அது வேறு, அந்த உணர்வு வேறு, என் பெருமை 4 பார்க்கட்டும்னு செய்கிறது வேறு. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவியை நீங்கள் ஒரு பொருட்டாய் மதிக்காதவங்களாக இருந்தீங்கன்னா ஆட்டிடியூடில் ஒரு சேஞ்ச் வரணும். தாய் தந்தையரை இழிவுபடுத்துகிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அதில் ஒரு மாற்றம். நீங்கள் பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை அவமானத்திற்குரிய அடையாளமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அதில் ஒரு மாற்றம். மனம் மாறுங்கள்னா அந்த மாற்றத்திற்கான செயல் வெளிப்படணும். அதான் சொல்கிறாரு பாருங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்க. அப்போ பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறதுக்கு நம்ம தான் திருமுழுக்கு வாங்கிட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த திருமுழுக்கு என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவோடு நம்ம மரிப்பது, அடக்கம் செய்யப்படுறோம். அப்போ உன்னுடைய காரியங்களை, உன்னுடைய எண்ணங்களை நீ அடக்கம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு உகந்ததை நீ என்ன செய்யணும்? எடுத்து வைக்கிறோம். அதுதான் திருமுழுக்கினுடைய வெளிப்பாடு. பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு ஒரு சிறப்பான காரியம் இதுதான். இப்போ நம்ம பாவ அறிக்கை வச்சுருக்கிறோம். கத்தோலிக்க திருவையில் பாவ சங்கீர்த்தனம். அங்கே என்ன நடக்குது? நாம் போய் முழந்தால் படிக்கிட்டு நம்மளுடைய இயல்புக்கு எதிரான ஒரு செயலை செய்கிறோம். நான் செய்த பாவத்தை போய் யார்கிட்ட சொல்ல முடியுமா? யாருமே இப்படி சொல்ல விரும்புறதில்லையே. அப்போ இந்த கத்தோலிக்க திருவை இந்த வார்த்தைக்கு இணங்க ஒரு செயலை செய்ய வச்சிருக்கிறது. பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்போ நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா அந்த திருமுழுக்கினுடைய அடையாளம் உன்னை ஆண்டவருக்காக மறிக்க செய்வது. அப்போ நம்ம அந்த பாவாறிக்கையில் போய் என்னுடைய பாவத்தை நான் உண்மையாக நேர்மையோடு அறிக்கை செய்கிற போது நான் என்னை ஆண்டவரோடு அடக்கம் செய்கிறேன். அப்போ நான் திருமுழுக்கினுடைய அடையாளத்தை அந்த இடத்துல நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வெறுமனை திருமுழுக்கு வாங்கிட்டு ஆண்டவர் என்னை எல்லாம் மன்னிச்சிருவார், காட் ப்ளீஸ் பிளஸ் மீ, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் இந்த பாவமெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு போகிறது வந்து கடவுளுக்கு ஒரு கடவுளை ஏமாற்றுகிற, கடவுள் கொடுத்த அடையாளம் அல்ல அது. திருமுழுக்கினுடைய அந்த அடையாளமும் அல்ல. ஆழமான புரிதல் கத்தோலிக்க துறவையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இணைந்திருக்கிறது. பிள்ளைகளை பாருங்க, அது கடைசியாக சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது இதெல்லாம் சொல்லிட்டு அவர் கடைசியில் அந்த வார்த்தை அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். நீ உன்னைய உடைக்க தெரியல அப்படின்னா உனக்கு தூயாவி வர்றது வேஸ்ட்டு. தூயாவி வந்தால் என்ன செய்வார்? பொது நன்மைக்காக வருவார். நீ ஓன் நன்மைக்காக இல்லை, பொது நன்மைக்காக ஒன்றை வருவார். நீ அதை எடுத்து 10 பேத்துக்கு உதவி செய்யணும். அப்போ பொது நன்மைக்காக தூயாவி வரணும்னா முதல்ல உன்னைய உடைக்க உனக்கு கற்று வச்சுருக்கணும். நீ சிலுவையை சுமக்க தயாராக இருக்கணும். நீ ஆண்டவருடைய பெயரால் நற்செய்தியின் பொருட்டு ஆண்டவரின் பொருட்டு உன் உயிரை இழக்க நீ தயாராக இருக்கணும். அந்த காரியத்தெல்லாம் இந்த திருமுழுக்கினுடைய அடையாளம் வெளிப்படுத்தணும். அடுத்த சகோதரனை பார்க்குற போது அவனுடைய உணர்வை புரிந்து கொள்ளணும். அவன் யார்? உடனே திற போட்டு பார்க்கக்கூடாது. இவன் என் ஜாதிகாரனா, இவன் வந்து இவனுக்கு வந்து பணக்காரனா, இவன் வந்து நாத்தம் முடித்தவனா, இல்லை சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கிறவனா? பாருங்கள், ஸ்க்ரீனை போட்டுடுறோம். உடனே ஆள் வராங்க, யாராவது நம்மை தேடி வரும்போது உடனே ஸ்க்ரீன் போடுறோம் மனசுக்குள்ளே, இவர் யார்? அப்படிப்பட்ட பார்வை ஆள் பார்த்து செயல்படுதல் பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவர் திருமுழுக்கில் ஆண்டவரோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் என்னை போல. நான் என்னுடைய எல்லா திட்ட எண்ணங்களையும் அடக்கம் செய்துட்டேன். இப்போ நான் ஆண்டவருக்குள்ளே ஒரு புது மனுஷனாக நிற்கிறேன். அப்போ வரவருடைய அந்த நிலை, அவர் எந்த கஷ்டத்தில் இருக்கிறார் என்பதை நாம் கருத்தாய் பார்ப்பது அவ்வளவுதான். இன்றைக்கி நம்ம ஒரு கிராமத்திலேயோ ஒரு இடத்துலையோ நம்ம பார்க்கும்போது யார் உனக்கு அடுத்திருப்பவன். இன்றைக்கி நிறைய நம்ம சமுதாயத்தில் சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் எல்லாம் வச்சுருக்குறோம். இவங்களுக்கு தான் இப்படி இறக்கும், இவங்களுக்கு இப்படி இறக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்திருக்கிறோம், பல பல நிலைகளில் மக்களை பிரித்து வச்சுருக்குறோம். ஆனால் வேதம் காட்டுகிற பரிவு, வேதம் காட்டுகிற அந்த இரக்கம் யாருக்குன்னா, யாரெல்லாம் அடுத்திருப்பவர், யாரெல்லாம் அடுத்து துன்பத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அடுத்திருப்பவர் தான். ஆண்டவர் வந்து கேட்டகரைஸ் பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தார்னா நம்மளால் இப்படி உணர முடியாது. துன்பப்படுகிறவங்க எல்லா தளத்துலேயும் இருக்கிறாங்க. ஒரு இனத்தில் மட்டும், ஒரு ஊரில் மட்டும் இருக்கிறாங்க சொல்ல முடியாது. அதனால தான் ஆண்டவர் உன்னுடைய பார்வை பரந்துபட்ட பார்வையாக இருக்கணும். ஆண்டவர் அதனால தான் அவர் வாழ்ந்த பகுதியெல்லாம் சுற்றி சுற்றி வர்றார். இந்த ஊருக்கு போகிறார், அந்த ஊருக்கு போக மாட்டேன், இல்லை எல்லா ஊருக்கும் போனார். சமாரியாவுக்கு போனார், தெக்கபோலிக்கு போனார், பிலிப்பு செசாரியாவுக்கு போகிறார். இன்னைக்கு பாருங்களேன். அப்போ இயேசுவினுடைய பிள்ளைகள், நாம் யோசிக்கணும் பிள்ளைகளே. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை என்ன சொல்லுதுன்னா, கட்டளைகளை கடைபிடிக்க அழைப்பு விடுக்கிறது. கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் இறைமக்களுக்கு மன உறுதி தேவை என்று திருவெளிப்பாடு 14:12 சொல்லுகிறது. அப்போ நாம் இந்த நற்செய்தியை வாழ்வாக்கணுன்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது அடிப்படையில் மன உறுதி. ஏன்னா மன உறுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளால் மட்டும்தான் கடவுளுடைய காரியத்தில் நிலையாக நிற்க முடியும். ஆகவே படித்த அறிவுகள், படித்த பட்டங்கள், அது நமக்கு இதை கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய பலன், ஆண்டவரிடத்தில் நம்ம இணைந்திருக்கிற அந்த பாக்கியம், இதுதான் அந்த மன உறுதியை நிறைவாய் கொடுக்க முடியும். ஆகவே இந்த அருமையான வேளையில் 1 யோவான் 3:24 சொல்லி நிறைவு செய்கிறோம். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இந்த தூய ஆவியால் நம்ம செயல்படுகிற போது நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் என்பது நமக்கு வெளிப்படுகிறது. ஒரு தலைவர், ஒரு மக்களை ஆளக்கூடிய ஒரு தலைவர் ஒருத்தருக்கு அன்பு காட்டுகிறார், ஒருத்தருக்கு இரக்கம் காட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒன்று விஷயம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு மட்டும் அவங்க சைடு அடிக்கிறாங்கன்னா அதில் என்ன காரியம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே போல் நாம் செய்யக்கூடிய செயல் தூய ஆவியால் உந்தப்படுகிற காரியமா அல்லது சுயத்தால் நம்முடைய உலக ஆவியால் உந்தப்படுகிற காரியமா என்பதை உன்னுடைய செயல்பாடு நிர்ணயம் செய்கிறது. ஆகவே தான் அந்த செயல் வழியாக நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா, கட்டளைகளை கடைபிடிக்கிறோமா என்பதெல்லாம் அதிலிருந்து வெளிப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீ கட்டளைகளை கடைபிடி, என்னோடு இணைந்திருப்ப, அப்போ உன்னுடைய செயல் தூயாவின் செயலாக அது இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அடிக்கோடிட்டு காட்டி நமக்கு வழிகாட்டுகிறார். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையில் எது சரியான காரியம் என்பதை நீங்கள் அறிந்து அந்த கட்டளைகளை கருத்தாய் கடைபிடித்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு துணையிருந்து உங்களை வெற்றியாக்குவார், உங்களை உயர்த்துவார். அந்த உயர்வுக்கு கடந்து செல்ல நாம் இந்த பலியில் இணைந்து தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அனைவரும் இனி